So let's turn once again to Micah chapter 6.
மீண்டுமாய் நாம் மீகா ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
What does it mean to walk humbly with our God?
தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பது என்றால் என்ன பொருள்?
If we can understand this, we have understood the biggest secret in the Christian life.
இதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பெரிய ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொல்லலாம்.
What is God's purpose in all his dealings with us?
தேவன் நம்மோடு கூட இடைபடுகிற எல்லா காரியத்தினுடைய நோக்கம் தான் என்ன?
We need to understand that.
இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
God wants to make us all like Jesus Christ in our character, in our ministry.
நம்முடைய தன்மையிலே, நம்முடைய ஊழியத்திலே நாம் எல்லாரும் இயேசுவை போல மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
But there is one big hindrance to that.
இதற்கு ஒரு பெரிய தடை இருக்கிறது.
That's not the devil.
அது பிசாசு அல்ல.
It's our self life.
அது நம்முடைய சுய வாழ்க்கை.
It's we who are the hindrance.
நாம் தான் அதற்கு தடையாக இருக்கிறோம்.
The devil can never hinder God's purpose for your life.
ஒரு காலம் பிசாசானவன் தேவனுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுவதிலிருந்து தடை செய்ய முடியாது.
All the human beings in the world cannot hinder God's purpose for your life.
உங்களுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய நோக்கத்தை இந்த உலகத்தில் உள்ள முழு மனிதர்களும் தடை செய்ய முடியாது.
You know, God has got such a wonderful plan for your life. Everyone here.
இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார்.
For every one of his children, God has got a wonderful plan.
தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
To use an example,
ஒரு உதாரணத்தை விளக்கத்தை சொன்னால்,
if you think that God wants to build a beautiful house for you,
உங்களுக்காக தேவன் ஒரு அருமையான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம்.
A very good area,
ஒரு நல்ல பகுதியிலே,
beautiful rooms and bathrooms and gardens and everything,
அருமையான தோட்டம், அருமையான அறைகள், அருமையான குளியல் அறை போன்ற எல்லாவற்றையும் வைத்து தேவன் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டுகிறார்.
You got so many enemies who are trying to spoil that house from being built.
அந்த வீடு கட்டப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்காக நிறைய சத்துருக்கள் இருக்கிறார்கள்.
That house is a picture of your life.
அந்த வீடுதான் உங்களுடைய வாழ்க்கை.
What I want to say is,
நான் என்ன சொல்கிறேன் என்றால்,
God's plan is much better than any plan you can make for yourself.
உங்களுக்கென்று நீங்கள் அமைத்துக் கொள்ளும் ஒரு திட்டத்தை காட்டிலும் தேவனுடைய திட்டம் எவ்வளவோ மேலான ஒரு திட்டம்.
And all your enemies cannot stop God's plan from being fulfilled.
தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதிலிருந்து உங்கள் எல்லா சத்துருக்களும் சேர்ந்தாலும் அதை தடை செய்ய முடியாது.
See, many of us long to build a house where we can live with our family.
நாம் குடும்பத்தோடு வாழும்படியாக ஒரு வீட்டை கட்டினால் பரவாயில்லை என்று நாம் அனைவர் எண்ணுகிறோம்.
Supposing some very very rich man said to you, I will build a very good house for you in a good area.
ஒரு பெரிய பணக்காரர் உங்களை பார்த்து சொல்கிறார், அந்த தனவந்தன் உங்களுக்காக நல்ல ஒரு பகுதியில் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி தருகிறேன்.
You may build a house for 1 lakh. He says, I'll build your house for 1 crore.
நீங்கள் கட்டினால் அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு வீட்டை கட்டலாம். அந்த தனவந்தன் சொல்கிறார், 1 கோடி ரூபாய் செலவு செய்து உங்களுக்காக நான் ஒரு வீட்டை கட்டி தருகிறேன்.
Won't you be a fool if you say, no, I'll build it myself?
வேண்டாம், நீங்கள் கட்டி தர வேண்டாம், நானே கட்டிக் கொள்கிறேன் என்று சொன்னீர்களானால் நீங்கள் ஒரு புத்தியினர் அல்லவா?
He's doing it for you free.
அவர் உங்களுக்கு இலவசமாக அந்த 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி தருகிறார்.
That is the foolishness of man when we try to plan our own life when God says, let me do it for you.
தேவன், நான் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்து உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறேன் என்று சொல்லும் பொழுது, வேண்டாம் ஆண்டவரே, நானே என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் நாமும் அது போலதான் ஒரு முட்டாளாக இருப்போம்.
So that is why the best thing always is to submit to God's will and say, Lord, you build my life.
ஆகவே ஆண்டவரே, நீரே என்னுடைய வாழ்க்கையை கட்டும் என்று சொல்லி அவருக்கு நாம் கீழ்ப்படிவதுதான் சிறந்த ஒரு நல்ல சிறந்த காரியம்.
Many of us, we grow older and older, keep on doing our own will and we mess up our life.
நம்மிலே அநேகர் வளர்ந்து கொண்டே போகிறோம், வயதாகி கொண்டே போகிறது, ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை நாமே குழப்பிக் கொள்ளுகிறோம்.
Imagine if you built your house like that.
இதுபோல நீங்கள் உங்கள் வீட்டை கட்டினால் எப்படி இருக்கும்?
Your house is in ruins after 30 years you have not been able to build it.
30 ஆண்டுகள் கழித்து உங்களுடைய வீடு சின்னாபின்னமாகி விடும், நீங்கள் கட்டவே முடியாது.
Bad bricks and bad material and bad cement.
சிமெண்ட் மோசமான சிமெண்ட், செங்கல் மோசமான செங்கல், எல்லாம் மோசமான காரியம், மணல் எல்லாமே.
This is how many Christians are building their life.
இப்படி தான் அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறார்கள்.
When God says, submit to me, I'll make a beautiful life out of your life.
எனக்கு மட்டும் நீ கீழ்ப்படிந்து விட்டால், எனக்கு நீ உன்னை அர்ப்பணித்து விட்டால், உனக்காக அருமையான ஒரு வாழ்க்கையை கட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
That's how Jesus lived his life.
இப்படி இயேசு தம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்.
He just did what his father told him.
பிதா தனக்கு என்ன சொன்னாரோ அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்.
That's what we need to see.
இதை தான் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறோம்.
Now why don't we submit like that?
ஏன் நாம் இப்படி நம்மை அர்ப்பணித்து கொடுக்க கூடாது?
Because we don't have humility.
நமக்கு தாழ்மை இல்லாதபடியாலே தான்.
You know the number one sin in all of us is pride.
நம்மில் எல்லாரிலேயும் காணப்படக்கூடிய முதல் பாவம் பெருமை.
We have proud brothers.
பெருமையுள்ள சகோதரர்கள் இருக்கிறார்கள்.
Proud sisters.
பெருமையுள்ள சகோதரிகள் இருக்கிறார்கள்.
Proud children.
பெருமையுள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
Proud elder brothers.
பெருமையுள்ள மூப்பர்கள் இருக்கிறார்கள்.
Proud husbands.
பெருமையுள்ள புருஷர்கள் இருக்கிறார்கள்.
Proud wives.
பெருமையுள்ள மனைவிமார்கள் இருக்கிறார்கள்.
That is why so much of our life is in such a mess.
ஆகவே தான் நம்மில் அநேகருடைய வாழ்க்கையானது குழப்பமா இருக்கிறது.
We need more humble brothers.
நமக்கு இன்னும் தாழ்மையான சகோதரர்கள் தேவை. தாழ்மையான சகோதரிகள் தேவை. தாழ்மையான மூப்பர்கள் தேவை.
Humble husbands and wives.
தாழ்மையான புருஷர்கள், தாழ்மையான மனைவிமார்கள்.
Things will become very different.
அப்பொழுது காரியங்கள் எல்லாம் எவ்வளவு வித்தியாசமானதாய் மாறிவிடும்.
So God's purpose is to bring us down to zero with all our pride.
நம்முடைய எல்லா பெருமையிலிருந்தும் தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் அதை அப்படியே தரைமட்டமாகி பூஜ்யத்துக்கு கொண்டு வருவதுதான்.
And if he succeeds in doing that, then he can do a wonderful thing with your life.
அவர் இதை செய்வதிலே அவர் வெற்றி பெற்று விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில மிக அருமையான காரியத்தை செய்து விடுவார்.
So all the things that God allows to happen in your life are to bring you down.
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்படியாக அனுமதிக்கிற சகல சம்பவங்களும் உங்களுடைய பெருமையிலிருந்து உங்களை கீழே கொண்டு வர முடிக்கத்தான்.
It's like this.
இது போல
supposing this rich man wants to build a house for you worth 1 crore
உங்களுக்காக 1 கோடி ரூபாய் பெருமானமுள்ள ஒரு வீட்டை கட்டி தருகிறேன் என்று பணக்காரர் சொல்கிறார்.
You have already been building some useless house not properly constructed.
ஏற்கனவே நீங்கள் ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறீர்கள், அது சரியாக கட்டப்படவில்லை, கோணலும் மாணலுமாய் கட்டுகிறீர்கள்.
Walls are not straight.
அங்க இருக்க சுவரெல்லாம் நேராக இல்லை.
The bricks are bad.
அங்க இருக்க செங்கல் மோசமான செங்கல்.
So what will this rich man say?
இந்த ஐஸ் தனவந்தர் என்ன சொல்வார்?
I will build this house free for you.
நான் உனக்கு இந்த வீட்டை நான் இலவசமாய் கட்டி தருகிறேன்.
Going to be a beautiful house.
மிகவும் அருமையான ஒரு வீட்டை கட்டி தருகிறேன்.
First of all,
முதலாவதாக
you have to pull down this house.
இந்த நீ இந்த கட்டனை இந்த வீட்டை இடிக்க வேண்டும்.
You have to bring it down to zero.
நீ அதை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்க வேண்டும்.
And you say no, I don't want to do that.
இல்லை 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 நான் அதை செய்ய மாட்டேன்.
No, if you want just modify this a little bit and make it.
இதை கொஞ்சம் நீங்கள் மாற்றி கட்டி கொடுங்கள், இதிலேயே கட்டி கொடுங்கள் என்று சொன்னால்
He says no.
அவர் இல்லை என்று சொல்லிவிடுவார்.
You let me break it down, then I'll build something beautiful.
நான் இதை இடித்து தரைமட்டமாக்கி விட்டு அருமையான ஒரு வீட்டை கட்டுகிறேன்.
If you're a wise man,
நீ ஒரு ஞானமுள்ள மனிதனாக இருந்தால்,
you'll say yes, please do it. Break it down.
உடனடியாக உடைத்து வேறு வீட்டை கட்டி கொடுங்கள் என்று கேட்பீர்கள்.
That's what you must say to God with your life.
இப்படித்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பொறுத்த மட்டும் தேவனுக்கு சொல்ல வேண்டும்.
The Lord says there's so much pride in you. You're proud of so many things.
நீ எவ்வளவோ காரியங்களை குறித்து பெருமை அடைந்திருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
I have to break it all down.
நான் இப்பொழுது அந்த பெருமைகளை எல்லாம் உடைத்து தரைமட்டமாக்க
வேண்டும். Only I can build Jesus Christ into your life.
அப்பொழுது மட்டுமே இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டி எழுப்ப முடியும்.
Are you willing?
அதற்கு நீ ஆயத்தமா?
You know it says in Galatians chapter 6.
கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே Galatians 6ஆம் அதிகாரம்
and verse 3.
3ஆம் வசனம்.
If anyone thinks he is a somebody when he is a nobody, he is deceiving himself.
ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவனாவான்.
How do we deceive ourselves?
நாம் எப்படி நம்மை வஞ்சிக்கிறோம்?
When you are nobody,
ஒன்றுமில்லாதிருந்தும்
you think you are somebody.
நான் ஒரு பொருட்டு என்று எண்ணினால்
you ask yourself.
உன்னை நீயே கேட்டுப்பார்.
Brother or sister.
சகோதரனா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் சரி.
Don't you think you are somebody?
Nan oru periya aal endru neengal ennikolvadillaya?
You may not be as big as the chief minister.
Nan chief minister ipole nee oru vela periya aala illamal irukkalam.
But maybe smaller than her, but I'm still important person.
Nan cma kaattalum konjam siriyavan than aanalum nan mukkiyamaana oru nabar endru nee ennuvadillaya?
You think you are somebody.
Nee oru aal endru nee ennuvadillaya?
You are deceiving yourself.
Appadiyanal nee unnai thane vanjithu kondirukkirai.
You know what the Bible says?
Vedam enna solugirathu?
You are a nobody.
நீ ஒன்றுமில்லை.
I am a nobody.
நான் ஒன்றுமில்லை.
And when we accept that,
இதை நாம் ஏற்றுக்கொண்டால்,
then God is able to do a wonderful thing.
தேவன் அற்புதமான ஒரு காரியத்தை செய்து விடுவார்.
That means God breaks down the old house completely.
அவருடைய பொருள் என்னவென்றால் பழைய வீட்டை தேவன் இடித்து தரைமட்டமாக்குகிறார்.
If you keep one room standing there,
அங்கே ஒரே ஒரு அறைதான் இங்கே நின்று கொண்டிருக்கிறது.
Then you think you are somebody.
அப்பொழுது நான் ஒரு பொருட்டு என்று எண்ணுகிறீர்கள்.
I decided long ago in my life.
என் வாழ்க்கையில் எப்பவோ நான் தீர்மானித்து விட்டேன்.
I said, Lord, I know that I am a nobody.
ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
People may think I am somebody.
ஜனங்கள் நான் ஒரு பொருட்டு என்று எண்ணலாம்.
That's because they don't know me.
ஏனென்றால் அவர்கள் என்னை அறியவில்லை.
But I know what I am in your eyes.
ஆனால் உம்முடைய கண்களில் நான் யார் என்று அறிந்திருக்கிறேன்.
I am a nobody.
நான் ஒன்றுமில்லை.
Then God has been able to do a wonderful thing in my life.
அப்பொழுது தேவன் ஒரு அற்புதமான காரியத்தை என் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கிறார்.
But then even after when God begins to do that,
தேவன் அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது,
it's very easy for you to become proud and think now I am somebody.
தேவன் ஒன்றை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இப்பொழுது நான் ஒரு முக்கியமான நபர் என்று எண்ண ஆரம்பிக்கிறீர்கள்.
No.
இல்லை.
Till the end of your life you will be a nobody.
உன் வாழ்க்கையின் கடைசி பரியந்தமும் நீ ஒன்றுமில்லாமல் தான் இருக்க வேண்டும்.
I'm quite happy to be a nobody till the end of my life.
நான் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து கொள்வதற்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன்.
See, all your problems come when you think you're somebody.
பிரச்சனை எப்பொழுது வருகிறது தெரியுமா? நான் ஒரு முக்கியமான நபர் என்று எண்ணும் பொழுது தான் வருகிறது.
You don't realize it.
நீ அதை உணர்ந்து கொள்வதில்லை.
Supposing a young person speaks to you without any respect.
ஒரு வாலிபன் எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் இல்லாமல் உங்களிடத்தில் பேசினால்,
Supposing you are 50 years old.
உங்களுக்கு 50 வயதாகி விட்டது.
And some 15 year old boy speaks to you without respect.
15 வயது பையன் உங்களை பார்த்து மரியாதை இல்லாமல் ஏ வா போ என்று பேசினால்,
you'll get upset.
உங்களுக்கு மனத்தாங்கல் அடைந்து விடுவீர்கள்.
If some 15 year old tells me va po and all, I won't get upset.
என்னை பார்த்து 15 வயசு பையன் வா பா வா போ என்று சொன்னால் நான் சலனம் அடைய மாட்டேன்.
I have died to all that.
அதெல்லாவற்றுக்கும் மறித்து விட்டேன்.
I don't want any titles, I don't want any respect.
எனக்கு எந்த மரியாதையும் தேவையில்லை, எந்த ஒரு பட்டமும் தேவையில்லை.
Therefore I am a very happy man.
ஆகவே நான் மிகுந்த சந்தோஷமுள்ளவனாய் இருக்கிறேன்.
I want to be great only in God's eyes.
தேவனுடைய கண்களிலே மட்டும் நான் பெரியவனாய் இருக்க விரும்புகிறேன்.
I want to say to you, if you ask yourself, there are when you get hurt by something somebody said,
யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உடனே நீங்க மனசு புண்படுறீங்க.
Your maybe your husband, your wife just speaks in a rude way to you one day.
ஒரு நாள் உங்க மனைவி உங்களை பார்த்து ரொம்ப காரசாரமா பேசிட்டா,
and you get hurt.
உடனே மனம் புண்பட்டு விடுகிறது.
Maybe you shout back at your wife.
மீண்டும் நீங்கள் மனைவியை பார்த்து சத்தம் போட்டு திட்டுகிறீர்கள்.
Maybe you control your tongue but you're hurt.
ஏற்கனவே நீங்கள் புண்பட்டு விட்டீர்கள், இப்பொழுது எப்படி நாவை கட்டுப்படுத்துவது?
No, even if you control your tongue.
கட்டுப்படுத்தினாலும் கூட நீங்கள் ஏற்கனவே புண்பட்டு விட்டீர்களே.
Why you hurt?
ஏன் நீங்கள் புண்பட்டீர்கள்?
Because you feel you are somebody.
நான் ஒரு முக்கியமான நபர் என்று நீங்கள் உணர்ந்திருப்பதனாலே தான் மனம் புண்படுகிறீர்கள்.
How to become a nobody?
ஒன்றுமில்லாமல் எப்படி ஆவது?
You want to know?
உங்களுக்கு தெரிய விருப்பமா?
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
Who is the person on earth who's really a nobody?
இந்த உலகத்திலே உண்மையாலுமே ஒன்றுமில்லாமல் இருக்கிற ஒரு ஆளை சொல்லுங்கள் பார்ப்போம்.
Dead person.
மரித்து போனவன் தான்.
He is really a nobody.
உண்மையாலுமே அவன் ஒருவனும் இல்லை.
Supposing his wife shouts at him.
அவங்க மனைவி செத்து போன தன் புருஷனை பார்த்து சத்தம் போடுகிறாள்.
Does he get hurt?
நாம் புண்படுவோமா?
Will he get hurt?
அந்த செத்து போன அந்த புருஷன் புண்பட்டு விடுவானா? இல்லை.
If he was smiling when he is dead, he'll still be smiling. When his wife is shouting.
சாகும்போது சிரித்து கொண்டே செத்து விட்டால் மனைவி திட்டும்போது கூட அப்படியே சிரித்து கொண்டே தான் அந்த சரீரம் இருக்கும்.
He won't change.
அவன் மாற மாட்டான்.
Because he has really become a nobody.
அவன் உண்மையாலுமே ஒன்றுமில்லாமல் போய்விட்டான்.
You know what the Bible says?
வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா?
In Romans 6 verse 11.
ரோமர் 6 அதிகாரம் 11 வசனம்.
Romans chapter 6 is the secret of victory over sin.
பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையின் ரகசியம் ரோமர் 6 அதிகாரம்.
And that is in verse 14. Sin will not rule over you.
பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று 14 வசனத்திலே
வாசிக்கிறோம்.
அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம்.
The step to that.
அதனுடைய படி என்னவென்றால்
verse 11.
11 வசனம்.
Consider yourself to be dead.
உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள்.
Consider yourself to be a dead person.
மரித்தவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள்.
Like that dead person who doesn't want any respect now.
எனக்கு இப்படி எந்த மரியாதையும் தேவையில்லை என்று செத்து போன அந்த மனிதனைப் போல.
That is what the Bible says. It is not my teaching.
இது என்னுடைய போதனை அல்ல, இது வேதம் சொல்கிறது.
The Bible says this is what Jesus did. He took you into himself and put your old man to death.
இயேசு உங்களை தமக்குள்ளாக எடுத்து அவர் அந்த பழைய மனுஷனை சிலுவையிலே அவர் சாக பண்ணினார்.
Verse 6.
ஆறாம் வசனம்.
That is the secret of victory over sin.
இதுதான் பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையின் ரகசியம்.
When Jesus died on the cross, he took you also into himself and killed you.
இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது உங்களையும் தம்மோடு கூட எடுத்துக்கொண்டு அவர் அதையும் கொன்று விட்டார்.
But you say, how could he take me? I was not even born that time.
அவர் செலவில் அறையப்படும் பொழுது நான் பிறக்கவே இல்லையே, எப்படி நான் அவருக்குள்ளாக மரித்திருக்க முடியும் என்று
கேட்கிறேன். 2000 years ago when I was not even born
naan prakave illa appozhudhu eppadi enudaiya palaya manushan eduthu avar siluvil arindirukka mudiyum endru kekkirirga.
Let me ask another question.
Innoru kelvi kekkatam.
Did he take the sins you are committing today on his body 2000 years ago?
Ippa neenga seigira paavatha 2000 varshathukku munadi avar thannudaiya sarirathila sumandara?
Yes or no?
Solunga ippa seigira paavatha sumandara illaya?
How did he do that? How did he take today's sin 2000 years ago?
Innaiku irukkira paavatha eppadi 2000 varshathukku munadi sumandara?
Because he is God.
அவர் தேவன்.
God knows the future.
தேவனுக்கு எதிர்காலம் தெரியும்.
For God there is no past, present, future.
தேவனுக்கு கடந்த காலம், இறந்த காலம், நிகழ்காலம் என்று ஒன்று இல்லை.
We only have past, present, future.
நமக்கு தான் கடந்த காலம், நிகழ்காலம், இறந்த காலம் உண்டு.
You know when God spoke to Moses, he said my name is I am.
தேவன் மோசேயினிடத்தில் பேசும்பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார்.
Exodus 3.
யாத்திராகம் 3 அதிகாரம்.
My name is I am.
யாத்திராகமத்தில் சொல்கிறார் என்னுடைய பெயர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்.
Not I was.
நான் இருந்தேன் என்று அல்ல.
Not I will be.
நான் இருப்பேன் என்று அல்ல.
I am.
நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்.
No past, no future for God.
தேவனுக்கு கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை.
So your sin today, God knew about it 2000 years ago.
இன்றைக்கு உங்களுடைய பாவத்தை ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அறிந்திருந்தார்.
So Jesus could take it on the cross.
ஆகவே இயேசு சிலுவையிலே அதை சுமக்க முடிந்தது.
And you who are living today,
இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள்,
I am living today,
இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நான்,
He took us also onto the cross in the same way.
நம்மையும் அதே போல அவர் சிலுவைக்கு எடுத்து சென்றார்.
We died.
நாம் அங்கே மரித்தோம்.
In God's eyes we are dead.
தேவனுடைய கண்களிலே நாம் மரித்து விட்டோம்.
That's a great truth we must understand.
நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய பெரிய சத்தியம் அது.
In God's eyes you are a dead man.
தேவனுடைய கண்களிலே நீ ஒரு மரித்து போனவன்.
You are a dead woman.
நீ ஒரு மரித்து போன பெண்.
Therefore God says consider yourself dead because that's what I consider you.
ஆகவேதான் வேதம் சொல் தேவன் சொல்கிறார், நீங்கள் உங்களை பாவத்துக்கென்று மரித்தவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள், நான் அப்படிதான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று
சொல்கிறார். God but I don't feel like it.
ஆனால் நான் அப்படி உணரவில்லை என்று சொல்கிறீர்கள்.
Don't worry whether you feel like it. First of all, believe it because God says so.
உணர்வை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். முதலாவது நான் சொல்லுகிறதை விசுவாசி.
You know, one day when Abraham and Sarah had no children,
ஒரு நாளில் ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் பிள்ளைகளே இல்லை.
God said to Abraham one day,
ஒரு நாளில் ஆண்டவர் தேவன் ஆபிரகாமிடத்தில் சொன்னார்.
That time his name was not Abraham.
அப்பொழுது அவனுடைய பெயர் ஆபிரகாம் அல்ல.
His name was Abram.
அவனுடைய பெயர் ஆபிராம்.
And you read that in Genesis.
அதை ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம்.
And chapter 17.
ஆதியாகமம் 17 அதிகாரம்.
The Lord told him in verse 5.
5 வசனத்திலே தேவன் சொன்னார்,
From today,
இன்றிலிருந்து,
your name will not be what your father called you, Abram. From I am giving you a new name. Your name will be Abraham.
இன்றிலிருந்து உன்னுடைய தகப்பனார் உனக்கு கொடுத்த பெயர் ஆபிராம் என்று நீ அழைக்கப்பட மாட்டாய். உனக்கு நான் ஒரு புதிய பெயரை கொடுக்கிறேன். இனிமேல் நீ ஆபிரகாம் எனப்படுவாய்.
Do you know Abraham was the new name God gave him?
ஆபிரகாம் என்பது தேவனே கொடுத்த ஒரு புது பெயர் என்று உங்களுக்கு தெரியுமா?
It was not the name his father gave him.
அவங்க அப்பா கொடுத்த வச்ச பெயர் இல்ல.
God told him today that old Abram which your father produced is dead.
உன்னுடைய தகப்பனார் உண்டாக்கின அந்த ஆபிராம் அவன் மரித்து விட்டான்.
Today there's a new person come here.
இன்றைக்கு ஒரு புது மனிதன் வந்திருக்கிறான்.
What is the name of this new person?
இந்த புது மனிதனுடைய பெயர் என்ன?
Abraham.
ஆபிரகாம்.
Same thing the Lord says on the cross.
அதே காரியத்தை தான் தேவன் சிலுவையிலே சொல்கிறார்.
Your old man is dead.
உன்னுடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான்.
You are a new person now.
இப்போது நீ ஒரு புது மனுஷன்.
Why did he call him Abraham?
ஏன் அவனை ஆபிரகாம் என்று அழைத்தார்?
Because Abraham means the father of a multitude of nations.
திரளான ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு தகப்பன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம்.
That is like a joke to Abraham because he had no children.
ஆபிரகாமுக்கு பிள்ளைகளே இல்லை. ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே அது அவனுக்கு ஜோக்கை போல வேடிக்கையாக காட்சியளித்தது.
But you know what he did?
அவன் என்ன சொன்னான்?
If you had gone to him the next day and said what is your name?
அடுத்த நாள் ஆபிராமை பார்த்து உன் பெயர் என்னப்பா என்று கேட்டால்
Abraham.
ஆபிரகாம் என்று சொல்லிருப்பான்.
Not the old name.
பழைய பெயர் அல்ல.
He had the old name for more than 86 years.
86 ஆண்டுகளாக பழைய பெயரை வைத்துக் கொண்டிருந்தான்.
Now he has changed his name.
இப்போது அவனுடைய பெயர் மாறிவிட்டது.
At the age of 86.
86 வயதிலே.
At the age of 99.
99 வயதிலே.
Says in verse 1 he was 99 years old.
ஒன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் 99 வயதான
போது. 99 years he had the old name.
99 வயது வரை பழைய பெயர் இருந்தது.
And now he said I got a new name.
இப்போது எனக்கு புது பெயர் கிடைத்து விட்டது.
And he never called himself by the old name again.
அவன் இதுக்கு பழைய இனிமேல் பழைய பெயரை அவன் பயன்படுத்தவில்லை.
So that's what happens when we are born again, really born again.
நாம் உண்மையாலுமே மனம் திரும்பும் பொழுது இதுதான் நடக்கிறது.
Our old man is dead.
நம்முடைய பழைய மனிதன் மரித்து விட்டான்.
Say Lord, I believe that.
ஆண்டவரே நான் அதை நம்புகிறேன்.
Old man that my parents produced.
என்னுடைய பெற்றோர் உண்டாக்கின பழைய பெயர்.
We can say the name of that old man was defeated by sin.
அந்த பழைய மனுஷனுடைய பெயரை நாம் இப்படி சொல்லலாம், பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டவன்.
Wasn't that your name?
அது உங்களுடைய பெயரா இல்லவா, பெயரா இருந்தது இல்லையா?
Yes or no?
ஆமாவா இல்லையா?
Wasn't that your name?
பாவத்தால் தோற்கடிக்கப்பட்டவன் என்பது உங்கள் பெயரா இருந்ததா?
Yes. That is my name. It is all of our names. அது
என்னுடைய பெயரும் அப்படித்தான் இருந்தது, எல்லாருடைய பெயரும் அப்படித்தான். பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டவன்.
Now the Lord says.
இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார்,
I'm going to give you a new name.
இப்பொழுது ஒரு புது பெயரை கொடுக்க போகிறேன்.
Victor over sin.
பாவத்தின் மேல் ஜெயம் பெற்றவன்.
How much victory have you got now?
ஆனா இப்போ எப்போ எவ்வளவு வெற்றி கிடைத்து இருக்கிறது?
How many children did Abraham have?
ஆபிரகாமுக்கு எப்போ எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்?
Abraham and Sarah.
ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும்
ஜீரோ.
பூஜ்யம்.
How much victory over sin do you have?
இப்பொழுது பாவத்தின் மேல் உங்களுக்கு எவ்வளவு ஜெயம் இருக்கிறது?
Maybe zero.
ஒருவேளை பூஜ்யமா இருக்கலாம்.
But you say what God says.
ஆனால் தேவன் என்ன சொல்றாரோ அதை சொல்.
God says sin will not have dominion over me.
பாவம் என் மீது என்னை மேற்கொள்ளாது.
I reckon myself dead.
நான் மரித்தவன் என்று எண்ணிக்கொள்கிறேன்.
You know when Abraham changed his name?
ஆபிரகாம் தன்னுடைய பெயரை மாற்றின
பொழுது, Now my name is father of a multitude.
திரளான ஜாதிகளுக்கு தகப்பன்.
He calls all his 386 servants.
அவனுடைய 386 வேலைக்காரர்களை கூப்பிடுகிறான்.
And says my name from today is Abraham.
என்னுடைய பெயர் இன்றிலிருந்து ஆபிரகாம்.
Those servants would have been laughing under their hands.
வேலைக்காரலாம் கையை இப்படி மறைத்து கொண்டே சிரித்து இருந்திருப்பார், என்னடா இப்படி சொல்றாரு.
Doesn't even have one son, he's calling himself father of a multitude.
ஒரு பிள்ளை கூட இந்த ஆளுக்கு இல்ல, இப்ப பார்த்தா நம்ம திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்றாரு.
But today he has become father of a multitude. You know how many millions of people are born through Abraham?
ஆனா இன்றைக்கு அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாகி விட்டான். உங்களுக்கு தெரியுமா அவன் மூலமா எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள்?
Because he believed God.
அவன் தேவனை விசுவாசித்தான்.
God, what God has said will be true.
தேவன் சொன்னது மெய்தான்.
And so he refused to call himself by the old name.
ஆகவே பழைய பெயரினாலே அழைப்பதற்கு அவன் மறுத்து விட்டான்.
So I say in the same way you and I must say.
நீங்களும் நானும் இப்படி தான் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்கிறேன்.
My old name was defeated by sin.
என்னுடைய பழைய பெயர் பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டவன்.
Not going to be like that.
இனிமேல் அப்படி இருக்க போவதில்லை.
God has changed my name.
தேவனுடைய பெயரை மாற்றி விட்டான்.
The old man has been dead.
பழைய மனிதன் மறுத்து விட்டான்.
That defeated by sin man I consider him dead now.
பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்ட மனிதனை இப்பொழுது மறித்தவனாய் எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
Jesus has made me alive.
அவர் இப்பொழுது என்னை உயிரோடு மாற்றி விட்டார்.
My new name is Victor over sin.
என்னுடைய புதிய பெயர் பாவத்தின் மேல் ஜெயாளி.
It took time for this multitude to come in Abraham's life.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் திரளான ஜனங்கள் வருவதற்கு எவ்வளவு காலம் எடுத்தது?
In his whole life he never saw it.
அவன் தன் வாழ்நாள் முழுவதும் அதை பார்க்கவில்லை.
But today it is true.
ஆனால் இன்றைக்கு அது மெய்யா இருக்கிறது.
So in the same way.
அதே போலதான்.
It may take time in your life for that victory to become manifest in you.
இந்த பாவத்தின் மேல் உள்ள வெற்றியானது வெளிப்படுவதற்கு நாட்கள் பிடிக்கலாம்.
I remember when I first heard Romans 6:14.
முதலாவது முறை நான் ரோமர் 6:14 கேள்விப்பட்ட பொழுது,
I said Lord, that's going to be true in my life.
ஆண்டவரே, இது என்னுடைய வாழ்க்கையில மெய்யாக இருக்க போகிறது.
I am going to overcome my discouragement.
என்னுடைய அதிரீதியை நான் மேற்கொள்ள போகிறேன்.
I'm going to overcome my fear.
என்னுடைய பயத்தை மேற்கொள்ள போகிறேன்.
I'm going to overcome my anger.
என்னுடைய கோபத்தை ஜெயிக்க போகிறேன்.
I'm going to overcome my lust.
என்னுடைய இச்சையை ஜெயிக்க போகிறேன்.
I'm going to overcome everything.
எல்லாவற்றையும் ஜெயிக்க போகிறேன்.
Because my name is victor over sin.
ஏனென்றால் என்னுடைய பெயர் பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்கிறவன்.
You think the next day I got victory?
அடுத்த நாளே எனக்கு வெற்றி வந்து விட்டதா?
Did Abraham get a multitude next day?
ஆபிரகாமுக்கு அடுத்த நாளே திரளான ஜனங்கள் வந்து விட்டார்களா? இல்லை. அவனுக்கு நீண்ட நாள் பிடித்தது.
But he kept on saying my name is Abraham.
என்னுடைய பெயர் ஆபிரகாம், ஆபிரகாம், ஆபிரகாம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தான்.
I kept on saying the same thing.
நானும் அதை சொல்லிக் கொண்டே
Sin will not rule over me.
பாவம் என்னை மேற்கொள்ளாது. பாவம் என்னை மேற்கொள்ளாது.
Is it ruling still?
இன்னும் ஆண்டு கொண்டிருக்கிறதா?
Yes, it's ruling, but it will not rule over me.
ஆம், ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டு கொள்ளாது, ஆண்டு கொள்ளாது.
And God honored my faith.
தேவன் விசுவாசத்தை கனப்படுத்தினார்.
See, we don't believe.
நான் விசுவாசிப்பதில்லை.
That's why God doesn't do anything for you.
ஆகவே தான் தேவன் உங்களுக்காக ஒன்றையும் செய்வதில்லை.
Be willing to be a nobody.
ஒன்றுமில்லாமல் இருப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிரு.
Even if God blesses you mightily,
தேவன் வல்லமையாய் உங்களை ஆசீர்வதித்தாலும் கூட,
you become the greatest man of God on earth,
பூமியிலே மிகப்பெரிய தேவ மனுஷனாய் நீ மாறினாலும் கூட,
say I am a nobody,
நான் ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லுங்கள்.
See, that was the secret of Paul's life.
இதுதான் பவுலுடைய வாழ்க்கையின் ரகசியம்.
You know, there are so many mighty servants of God who have fallen away and become backslidden.
அநேக வல்லமையான தேவ மனிதர்கள் எவ்வளவோ பேர் அவர்கள் பின்வாங்கி விழுந்து போய்விட்டார்கள் என்று தெரியுமா?
Like King Saul,
சவுல் ராஜாவை போல.
Like Demas,
தேமாவை போல.
Like Gehazi,
கேயாசியை போல.
Like Judas Iscariot,
யூதாஸ் காரியோத்தை போல.
Judas Iscariot was a mighty man who raised the dead.
மரித்தோரை எழுப்பின மல்லமீல மனிதனா யூதாஸ் காரியோத்தை இருந்தான்.
Yeah, you read that in Matthew chapter 10.
மத்தேயு 10 அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள்.
That Judas was one of those people who went around healing lepers and raising the dead.
யூதாஸ் காரியோத்தை குஷ்டரோகிகளை சுகமாக்கி மரித்தோரை எழுப்பின ஒரு மனிதனா இருந்தான்.
But where is he today?
ஆனால் இன்றைக்கு அவன் எங்க இருக்கிறான்?
He is in hell.
அவன் நரகத்திலே இருக்கிறான்.
Because when God blessed him,
அவனை தேவன் ஆசீர்வதித்த பொழுது,
his head became bigger and bigger and bigger.
அவனுடைய தலையானது வீங்க ஆரம்பித்தது.
He became proud.
அவன் பெருமையுள்ளவனாய் மாறினான்.
I have seen that happen to many good brothers.
நல்ல अनेक நல்ல சகோதரர்களுக்கு இது நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன்.
They were very humble brothers when they started.
அவர்கள் ஆரம்பித்த பொழுது மிகுந்த தாழ்மையான சகோதரர்களாக இருந்தார்கள்.
God blessed them.
தேவன் அவர்களை ஆசீர்வதித்த பொழுது,
they could not bear that blessing.
அந்த ஆசீர்வாதத்தை அவர்களால் தாங்க முடியவில்லை.
They thought, I am doing this.
நான் தான் இதை செய்கிறேன் என்று எண்ணினார்கள்.
They were not doing it.
அவர்கள் அதை செய்யவில்லை.
Jesus was doing it.
இயேசு தான் அதை செய்தார்.
Supposing that little boy who gave 5 loaves to Jesus thought, I fed the 5000 people today.
இயேசுக்கு அந்த 5 அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தான் அந்த சின்ன பையன். அவன் இன்றைக்கு நான் 5000 பேரை போஷித்து விட்டேன் என்று எண்ணினால்,
Supposing he went and told his mummy, mummy, you know I fed 5000 people today.
அவங்க அம்மாட்ட போய் அந்த சின்ன பையன் இப்படி சொல்றானே வெச்சுக்குவோம், அம்மா இன்னைக்கு நான் 5000 பேரை நீங்க கொடுத்த சாப்பாட்டை வச்சு நான் போஷிச்சேன்னு சொன்னா,
That is how some people boast today.
இன்னைக்கு அப்படி தான் நிறைய பேர் மேன்மை பாராட்டுகிறார்கள்.
How God has used me to do this and that.
நான் இதை செய்ய அதை செய்ய தேவன் என்னை வல்லமையாய் பயன்படுத்தி விட்டார் என்று சொல்றாங்க.
Some people may not say it, they just think in their mind, oh what a wonderful man I am, I have done so many things for God.
சிலர் அப்படி வாயை திறந்து சொல்வதில்லை, ஆனால் மனதிலே அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், நான் வல்லமையுள்ள தேவனுடைய மனிதன், என்னெல்லாம் செய்கிறேன்.
There's a brother like that who I had to speak to a few weeks ago.
அப்படி ஒரு சகோதரன் இருந்தார், ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக அவரிடத்தில் நான் பேச வேண்டியதா இருந்தது.
And I told him,
நான் சொன்னேன்,
I said, brother, God's work was going on in this world before you and I were born.
சகோதரனே, நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே தேவனுடைய வேலை ஊழியம் நடந்து கொண்டே இருக்கிறது.
And long after you and I die, God's work will still go on.
நீங்களும் நானும் செத்து போனதுக்கு அப்புறம் கூட தேவனுடைய ஊழியம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்.
You are not so needed for God's work, I am also not so needed for God's work.
தேவனுடைய ஊழியத்துக்கு நீங்க தான் ரொம்ப தேவைன்னும் கிடையாது, நான் தான் ரொம்ப தேவைன்னும் கிடையாது.
If I was never born, God will still have done his work.
நான் பிறக்காமலே இருந்திருந்தா கூட தேவன் தன்னுடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டே இருந்திருப்பார்.
If you were never born, God's work would still have been done.
நீயும் பிறந்திருக்காவிட்டால் தேவனுடைய ஊழியம் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருந்தே இருக்கும்.
So don't begin to think that I am such an important person necessary for God's work.
ஆகவே தேவனுடைய ஊழியத்துக்கு நான் தான் முக்கியமான ஆளு, நான் ரொம்ப தேவைன்னு சொல்லி நினைக்க வேண்டாம்.
I don't have any such foolish idea.
எனக்கு அப்படிப்பட்ட புத்திரமான கருத்துக்கள் எல்லாம் இல்லை.
Because I know God did his work before I was born.
நான் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்.
Long after I die and go, God's work will still go on.
நான் மரித்து போனாலும் கூட தேவனுடைய ஊழியம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்.
In between these thousands of years, for short period God has allowed me to live.
இந்த இவ்வளவு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு இடையிலே இடைப்பட்ட ஒரு குறுகிய கால கட்டத்திலே நான் வாழ முடியாய் தேவன் அனுமதித்திருக்கிறார்.
You think all of God's work is dependent on me here?
இங்க என்னுடைய வாழ்க்கையை பொறுத்து தான் தேவனுடைய முழு ஊழியமும் அமைந்திருக்கிறதா?
I don't believe that.
நான் இதை நம்புவதில்லை.
During this short period we must do what we can and move on.
இந்த குறுகிய கால கட்டத்திலே நம்மால் இயன்றதை செய்துவிட்டு நாம் போய்விட வேண்டும்.
But many people, they do something and they become big in their heads.
ஆனா சிலர் ஏதோ கொஞ்சம் செய்துவிட்டு அப்படியே தலை பெருகியதா உப்பி விடுகிறது.
And then God has to push them aside.
பிறகு தேவன் அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டியதாகி விடுகிறது.
It's very sad, but I have seen it happen so many times.
இது மிகுந்த துக்கமான விஷயம், ஆனால் அநேக சமயங்களிலே இப்படி நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன்.
You know why it did not happen to Paul?
ஏன் பவுலுக்கு அப்படி நடக்கவில்லை தெரியுமா?
Because this is what Paul thought about himself.
பவுல் தன்னை குறித்து எழுதின தன்னை குறித்து எண்ணின எண்ணங்களை நீங்கள் பாருங்கள்.
You ask Paul, what do you think about yourself?
பவுலே, உம்மை பற்றி நீர் என்ன நினைக்கிறீர் என்று கேட்டு
பாருங்க. He raised the dead.
அவன் மரித்தவரை உயிரோடு எழுப்பினவன்.
Even cloth that touched his body would heal the sick.
அவனுடைய வஸ்திரமோ அவனுடைய துணிகளோ வியாதியில் பட்டால் கூட அவர்கள் சுகமடைந்து விடுவார்கள்.
That is how there was so much, one cloth, you take a handkerchief and touch Paul's hand and go and put it on sick person will be healed.
அவனுடைய கர்ச்சீஃபை எடுத்து வியாதியில் பட்டால் கூட வியாதியில் சுகமாகி விடுவார்கள்.
What power there was in him.
எவ்வளவு வல்லமை அவன் வாழ்க்கையில் இருந்தது.
How many churches he planted.
எவ்வளவு சபைகளை ஸ்தாபித்தார்.
How many scriptures he wrote.
எவ்வளவு வேத வசனங்களை எழுதினார்.
And at the end of it,
அவருடைய முடிவிலே,
what does he think of himself?
அவர் தன்னை குறித்து என்ன எண்ணுகிறார்?
He says, I am a nobody.
நான் ஒன்றுமில்லை என்று எண்ணுகிறார்.
Read 1 Corinthians chapter 3.
1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை வாசியுங்கள்.
Verse 5.
5 வசனம்.
What is Apollos? What is Paul?
பவுல் யார்? அப்பல்லோ யார்?
We are only servants whom the Lord gave some opportunity to do something in this short period.
இந்த குறுகிய கால கட்டத்திலே தேவன் கொடுத்த தருணத்தின்படி நாங்கள் அவருக்கு ஊழியம் செய்கிற பணியாட்கள் தான்.
I planted.
நான் நட்டேன்.
Apollos watered.
அப்பல்லோ நீர் பாய்ச்சினான்.
What is the use of all that if God did not give the growth?
தேவனே விளைவை கொடுக்காவிட்டால் நாங்கள் செய்கிற ஊழியத்தினுடைய மேன்மை என்ன?
Now listen to this.
இப்பொழுது கவனியுங்கள்.
The one who plants.
நடுகிறவன்.
That is me.
நான்.
The one who waters. That is Apollos.
நீர் பாய்ச்சுகிறவன் அப்பல்லோ.
Both of us are zero.
நாங்கள் இருவருமே ஒன்றுமில்லை.
Did you read that?
நீங்க அதை வாசித்தீர்களா?
Paul, what are you?
பவுல், நீர் யார்?
I am a zero.
நான் பூஜ்யம்.
What is Apollos?
அப்போலோ யார்?
Another zero.
இன்னொரு பூஜ்ஜியம்.
Now you put two zeros, what do you get?
இப்போது இந்த ரெண்டு பூஜ்ஜியத்தையும் ஒன்றுக்கு பக்கத்திலே ஒன்றை வைத்தால் இப்போது அதனுடைய மதிப்பு எவ்வளவு?
How much?
எவ்வளவு?
But if you put a one in front of it,
ஆனால் அந்த ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு முன்னாக ஒன்றை போட்டு விடுங்கள்.
ஓஹோ, suddenly its value increases.
திடீரென்று அதனுடைய மதிப்பு கூடி விடுகிறது.
What is its value now?
இப்போது அதனுடைய மதிப்பு எவ்வளவு?
That's why you must put God in front.
ஆம், தேவனை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும்.
Then the more zeros there are, value becomes so great.
அப்படி எத்தனை பூஜ்ஜியங்களை நீங்கள் அடுக்கிக் கொண்டே போகிறீர்களோ அந்த அளவுக்கு அதனுடைய மதிப்பு கூடுகிறது.
So now all of us are zeros here. What a lot of zeros we have here.
இங்கே நாம் எல்லாரும் பூஜ்ஜியம் தான். எத்தனை பூஜ்ஜியங்களை நாம் இருக்கிறோம்.
Put us all together, our value is still zero.
நாம் எல்லாரையும் ஒட்டுமொத்தமா வைத்தாலும் நம்முடைய மதிப்பு பூஜ்ஜியம் தான்.
But if you put God in front,
ஆனால் தேவனை அங்கே முன்னாக வைத்து வைக்கும் பொழுது,
give him the first place.
அவருக்கு முதல் இடத்தை கொடுங்கள்.
First place.
முதல் இடம்.
Supposing you give God the last place.
நீங்கள் முதல் இடத்தை கொடுப்பதில் பதிலாக கடைசி இடத்தை கொடுத்துட்டீங்கன்னா
0001.
அங்கே 0001.
What is his value?
இப்போ அதனுடைய மதிப்பு என்ன? ஒன்றுதான்.
If you give him the first place.
அவருக்கு நீங்கள் முதல் இடத்தை கொடுத்து விட்டால்,
ஓஹோ, this becomes so valuable now.
இப்போ அது எவ்வளவோ மதிப்பு கூடி விடுகிறது.
Do you want to be a valuable brother?
நீ ஒரு மதிப்புள்ள சகோதரனா இருக்க வேண்டுமா?
This simple mathematics they teach them children in kindergarten, I'm teaching you here.
LKG UKG க்கு சொல்லி கொடுக்கிற எளிய ஒரு கணக்கு பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன்.
Put the one in front of the zero and not after the zero.
பூஜ்யத்துக்கு முன்னாக ஒன்னை போடுங்கள், பூஜ்யத்துக்கு அப்புறம் ஒன்ன போட கூடாது.
Give God first place.
தேவனுக்கு முதல் இடத்தை கொடுங்கள்.
I can be a zero, but if I give God first place, I will be a very valuable person.
நான் ஒரு பூஜ்யம், ஆனால் தேவனுக்கு நான் முதல் இடத்தை கொடுக்கும் பொழுது நான் மிகுந்த மதிப்புள்ளவனாய் மாறுகிறேன்.
That's what Paul said.
இதைத்தான் பவுல் சொல்கிறார்.
I am nobody.
நான் ஒன்றுமில்லை.
I am zero.
நான் பூஜ்யம்.
I know I have served the Lord 30 years, but at the end of 30 years I'm still zero.
நான் 30 ஆண்டுகளாக தேவனுக்கு ஊழியம் செய்து விட்ட பிறகும் கடைசியிலே நான் பூஜ்யம் தான்.
Most of us have not done even 1% of what Paul did.
பவுல் செய்த ஊழியத்தில் 1% கூட செய்யவில்லை நம்மில் அநேகர்.
But think in your mind, be honest, think how important you think yourself to be.
நேர்மையாய் உங்கள் மனதிலே சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளவு முக்கியமான நபர் என்று உணர்கிறீர்கள்.
I asked the Lord once, Lord, why so many people preach such boring sermons in the meeting?
ஒருமுறை நான் ஆண்டவரிடம் கேட்டேன், ஆண்டவரே ஏன் நிறைய பேர் போர் அடிக்கிற பிரசங்கமா சபையில செய்யறாங்கன்னு சொல்லி கேட்டேன்.
I got an answer.
எனக்கு ஒரு பதில் கிடைத்து விட்டது.
The answer is,
இந்த பதில் என்னவென்றால்,
they think they are somebody, that is why I am not with them.
அவர்கள் நான் ஒரு முக்கிய, நான் ஒரு பொருட்டு, நான் ஒரு முக்கியமான நபர் என்று எண்ணுகிறார்கள், ஆகவே தான் உங்களுக்கு செய்தி போர் அடிக்கிறது.
So they are standing there without me, says the Lord.
ஆகவே அவர்கள் தேவன் இல்லாமல் தாங்களாகவே நிற்கிறார்கள்.
Then it will be boring only.
அப்பொழுது அது போர் அடிக்கிற செய்தியாக தான் இருக்கும்.
You want God to be with you?
தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
Tell God, Lord, I want to be a nobody till the end of my life.
ஆண்டவரே, என் வாழ்நாள் முடிவு பரியந்தம் நான் பூஜ்யமா இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள்.
You will never preach another boring sermon.
அப்படியானால் நீங்கள் இன்னொரு போர் அடிக்கிற செய்தியை செய்ய பிரசங்கிக்க மாட்டீர்கள்.
You say, Lord, I want you to be honored. You want you to be first in my life.
ஆண்டவரே, நீர் கனப்படுத்தப்பட வேண்டும். நீரே என்னுடைய வாழ்க்கையிலே முதலாவனதாக இருக்க வேண்டும்.
Zero, zero, zero.
நீங்கள் எப்பொழுதும் பூஜ்யமாய் பூஜ்யமாய் இருந்து விடுங்கள்.
That was the secret of Paul's life.
இதுதான் பவுலின் வாழ்க்கையின் ரகசியம்.
But some others, they began to think they are so important.
ஆனால் சிலர் நான் முக்கியமானவன் என்று எண்ணுகிறார்கள்.
See, for example, there's a man in the third epistle of John.
யோவான், மூன்று யோவான் அதிலே ஒரு நபர் இருக்கிறார்.
The third epistle of John.
அப்போஸ்தலன் யோவான் எழுதின மூன்றாம் நிருபம் 331 பக்கம்.
He says there, Paul, John says, I wrote a letter to the church.
நான் ஒரு சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதினேன் என்று யோவான் சொல்கிறார்.
Verse 9.
9வது வசனம்.
I wrote something to the church by Diotrephes, who likes to be the first among them. He doesn't accept what we say.
நான் சபைக்கு எழுதினேன் 9வது வசனம். ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்ரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை.
There are some elders like that.
சில மூப்பர்கள் அப்படி இருக்கிறார்கள்.
They love to be
அவர்கள் முதன்மையா முதன்மையா இருக்க விரும்புகிறார்கள்.
There is a name for such elders.
அப்படிப்பட்ட மூப்பர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது.
Diotrephes.
தியோத்ரேப்பு.
What is the mark of such elders?
அப்படிப்பட்ட மூப்பர்களுடைய அடையாளம் என்ன?
They love to be first.
அவர்கள் முதன்மையா இருக்க விரும்புகிறார்கள்.
I'm sure he must have been a very boring preacher.
அவன் கண்டிப்பாக போர் அடிக்கிற ஒரு பிரசங்கியாரே தான் இருப்பான் என்று நான் நம்புகிறேன்.
You say, how do you know that, brother Zach?
சகோதர ஜாக் அவர்களே, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்களா?
I know that because all those who love to be first are always boring.
யாரெல்லாம் முதன்மையா இருக்க விரும்புகிறார்களோ அவர்களுடைய பிரசங்கம் எல்லாம் போர் அடிக்கும்.
Without a doubt.
ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் சொல்லுவேன்.
Next time you hear a boring sermon, you know the reason.
அடுத்த முறை எங்கேயாவது போர் அடிக்கிற பிரசங்கத்தை கேட்டால் உங்களுக்கு காரணம் தெரியும்.
He loves to be first.
அவன் முதன்மையா இருக்க விரும்புகிறான்.
He's not willing to be a zero.
பூஜ்யமா இருக்க விருப்பமில்லை.
He's not willing to put God first.
தேவனை முதன்மையா வைக்க விரும்பவில்லை.
There were people like that in the first century.
முதல் நூற்றாண்டில் அப்படி ஜனங்கள் இருந்தார்கள்.
Not only nowadays.
இப்பொழுது மட்டுமல்ல.
And John says, I write something and he won't even accept my correction.
நான் ஒன்றை எழுதுகிறேன், என்னுடைய திருத்துதலை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்.
Yeah, he says, oh John, what does he know?
யோவானுக்கு என்ன தெரியும்?
That is how his attitude was.
அப்படித்தான் அவருடைய மனப்பான்மை இருந்தது.
John was an apostle appointed by God.
யோவான் என்பவன் தேவனாலே நியமிக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலனாக இருந்தான்.
Then John says.
பிறகு யோவான் சொல்கிறான்.
And he says those who don't not only he doesn't listen to my words but verse 10 he accuses us with wicked words and he if anybody he does not receive the brothers and he pushes out them out of the church.
10 வசனத்திலே பார்க்கிறோம், அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே
தள்ளுகிறான்.
இருக்க விரும்புகிற ஜனங்கள்,
you don't agree with me, they say.
நான் சொல்லுகிறதை ஒத்துக்கொள்ளவில்லையா?
I will make it such a way that will put you out of the church.
எப்படியோ காரியங்களை உண்டாக்கி உன்னை சபை விட்டு புறம்பாக்கி விடுவேன்.
This is all politics.
இவைகளெல்லாம் அரசியல்.
You don't agree with the leader of the party, I'll put you out of the party.
இந்த கட்சியினுடைய தலைவரை ஒத்துக்கொள்ளட்டேன், கட்சியை விட்டு உன்னை நீக்கி விடுவோம்.
You agree with the party, I'll make you a cabinet minister.
நீ கட்சியோடு கூட ஒத்துக்கொண்டால் உன்னை கேபினெட் மினிஸ்டராக மாத்தி விடுவோம்.
When these things happen in a church,
இவைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் சபையில் நடைபெறும் பொழுது,
that is not the church of Jesus Christ anymore.
அது இயேசு கிறிஸ்துவின் சபையாக இன்னும் இல்லை.
That is a political party.
அது ஒரு அரசியல் கட்சி.
And we have a lot of churches which are political parties today.
இன்றைக்கு அநேக சபைகள் அரசியல் கட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறது.
Because the elders are not walking humbly with God.
ஏனென்றால் மூப்பர்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடக்காமல் இருக்கிறார்கள்.
John says to this man Gaius, he wrote to a man called Gaius.
காயு என்கிற ஒரு மனிதனுக்கும் யோவான் எழுதுகிறார்.
This letter is written to Gaius.
இந்த லெட்டரானது காயுவுக்கு எழுதினதான ஒரு லெட்டர்.
He tells him, he gives him an exhortation.
அங்கே ஒரு புத்திமதியை சொல்கிறார்.
He says verse 11, don't imitate such evil people.
இப்படிப்பட்ட தீமை செய்கிறவர்களை நீ பின்பற்ற வேண்டாம்.
But follow what is good.
நன்மையானதை பின்பற்று.
He says there is another man verse 12 called Demetrius. He's got a good example.
12 வசனத்திலே ஒரு நல்ல மனிதன் இருக்கிறார். அவருடைய பெயர் தேமேத்ரியு. எல்லாரும் நற்சாட்சி பெற்றவன்.
Be like him.
அவனை போல இரு.
What a wonderful thing when we can point out examples in the church like Demetrius was willing to be a zero.
ஒன்றுமில்லாமல் இருக்க,
follow his example.
ஒன்றுமில்லாமல் இருக்க விருப்பமுள்ளதான தேமோத்திரியு அவன் இருக்கிறான், அவனுடைய மாதிரி பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய உதாரணங்கள் சபையில இருந்தால் எவ்வளவு நலமா இருக்கும்.
What John was saying is that Demetrius is not an elder brother but he is a wonderful example.
தேமேத்ரியு ஒரு மூத்த சகோதரன் இல்லை, ஆனாலும் அற்புதமான ஒரு மாதிரியாக இருக்கிறான்.
He is a humble brother.
அவன் ஒரு தாழ்மையுள்ள சகோதரன்.
I thank God for humble brothers and sisters in our churches who are not elders.
இன்றைக்கு நம்முடைய சபையிலே மூப்பர் இல்லாமல் ஆனாலும் தாழ்மையா இருக்கிற சகோதரர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
Men and women like Demetrius.
தேமோத்திரியு போன்ற சகோதர சகோதரிகள்.
We can point out and say look at that brother, look at that sister, what a humble person that.
இந்த சகோதரனை பாருங்கள், இந்த சகோதரியை பாருங்கள், என்ன அருமையா தாழ்மையான ஒரு சகோதரன், தாழ்மையான சகோதரி.
Why are they humble?
ஏன் அவர்கள் தாழ்மையா இருக்கிறார்கள்?
They know that they are nobody.
தாங்கள் ஒன்றுமில்லை என்பதை அறிந்திருக்கிறார்கள்.
They have died.
அவர்கள் மரித்து விட்டார்கள்.
That old man is dead.
பழைய மனுஷன் மரித்து
விட்டான்.
அதோடு கூட அவர்கள் நீக்கி
விட்டார்கள்.
தேடுவதெல்லாம்
நம்முடைய
சபைகளிலே நமக்கு தியோத்ரேப்பும் இருக்கிறார்கள், தேமேத்ரியும் இருக்கிறார்கள்.
And John says, don't follow the Diotrephes.
தியோத்ரேப்பை பின்பற்ற வேண்டாம் என்று யோவான் சொல்கிறார்.
Follow the Demetrius.
தேமேத்ரியை பின்பற்றுங்கள்.
Those who are willing to be nobodies.
ஒன்றுமில்லாமல் இருக்க விருப்பமுள்ளவர்கள்.
Paul said, follow me.
பவுல் சொன்னார், என்னை பின்பற்று.
He was a good example to follow.
அவரை பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு மாதிரி பவுல்.
Let's turn to James chapter 5.
யாக்கோபு 5 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம்.
James chapter 5.
யாக்கோபு 5 அதிகாரம்.
You know many times in the New Testament we are pointed to the Old Testament.
பல நேரங்களிலே புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டை சுட்டி காண்பிக்கக்கூடிய வசனங்கள் வருகிறது.
Say, look at that example in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய அந்த உதாரணத்தை பாருங்கள்.
You know Jesus also did that.
இயேசுவும் அப்படி செய்தார்.
He talked about Elijah and Elisha.
எலியாவை பற்றி எலிசாவை பற்றி பேசினார்.
And Paul also speaks about different examples in the Old Testament.
பவுலும் பழைய ஏற்பாட்டில் உள்ள பல மாதிரிகளை சுட்டி காண்பிக்கிறார்.
In Hebrews you read about the examples like Abraham and Joseph and Moses and all that.
எபிரேயர்களையும் கூட ஆபிரகாம், மோசஸ், எலியா போன்ற உதாரணங்களை வாசிக்கிறோம்.
So here is another example from the Old Testament.
இங்கே பழைய ஏற்பாட்டிலிருந்து இன்னொரு மாதிரியை வாசிக்கிறோம்.
James chapter 5.
யாக்கோபு 5 அதிகாரம்
and verse 11.
11 வசனம்.
We have counted those who blessed those who endured you have heard the endurance of Job and seen the end of the Lord's dealings so the Lord is full of compassion and mercy
யாக்கோபு 5:11 இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோபின் பொறுமையை குறித்தும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள்
கர்த்தர் மிக end of the Lord's dealings
கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள்
remember that phrase the end of the Lord's dealings
இந்த வாசகத்தை நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தரின் செயலின் முடிவை
Job went through a very difficult time.
யோபு கஷ்டமான காலங்களுக்குள்ளாக கடந்து சென்றான்.
The Lord did not spare him.
தேவன் ஒரு காலம் அங்க எந்த இடத்துல அவனை விட்டு வைக்கவில்லை.
He just allowed him to go through all that difficulty.
எல்லா கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து செல்ல முடியாது அனுபவித்தான்.
See what he got at the end.
ஆனால் முடிவில் அவன் என்ன பெற்றுக்கொண்டான்?
It's like a student who finally got a PhD degree.
ஒரு மாணவன் கடைசியாக PhD பட்டத்தை பெறுவதை போல
or did an MBBS and became a doctor.
அல்லது MBBS பட்டத்தை பெற்று ஒரு மருத்துவராய் மாறுவது போல.
How many years before that sitting late at night in the hospital ward and working no sleep go on so many years
anal and the doctor pattathai mbbs pattathai peruvadhukku munbadhaga ethanai naatkal kanvilippu wardilayum aspathrilayum puthangalilodum selavalithu
paan what happened at the end
anal mudivai paarungal
the end he got his phd
mudivile avanukku phd kedaithu
or got mbbs
avanukku mbbs kedaithu
or ms or something
anadhu ms degree kedaithu edho or degree
and then he forgets all these things that happened See, what I got at the end was good.
அவன் நடந்த அவ்வளவு காரியங்களையும் மறந்துவிட்டு இப்போது எனக்கு கிடைத்தது நல்லது என்று சொல்கிறான்.
The Holy Spirit is saying in the Christian life, don't just think of all you're going through now.
பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்கள் இப்போது கடந்து செல்கிற காரியங்கள் எல்லாம் என்ன வேண்டாம் என்று
சொல்கிறார். See what will happen at the end.
முடிவில் என்ன நடக்கும் என்று பாருங்கள்.
See the degree you will get at the end.
கடைசியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டத்தை எண்ணி பாருங்கள்.
Example is Job.
உதாரணம் மாதிரி யோபுதான்
வாட் வாஸ் தி எண்ட் ஆஃப் தி லார்ட்ஸ் டீலிங்ஸ் வித் ஜோப்
தேவன் யோபுவோடு கூட இடைப்பட்டவனுடைய காரியத்தின் முடிவு என்ன
வாட் வாஸ் தி டிகிரி தட் ஜோப் காட் அட் தி எண்ட்
முடிவில் யோபுக்கு என்ன பட்டம் தான் கிடைத்தது
வாஸ் இட் PhD ஆர் MBBS ஆர்
அவனுக்கு PhD கிடைத்ததா MBBS கிடைத்ததா
இட் சேஸ் இன் ஜேம்ஸ் 5 திங்க் ஆஃப் தி எண்ட் வாட் ஹி காட்
யாக்கோபிலே பார்க்கிறோம் கர்த்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள்
Okay, now I'll show you. Maybe you never know. You never knew the degree that Job got at the end of his life.
யோபின் வாழ்க்கையின் முடிவிலே பெற்றுக்கொண்ட டிகிரியை இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
I want you to turn to the book of Job.
யோபின் புத்தகம்.
Towards the end of his that book, chapter 40.
அந்த புத்தகத்தின் கடைசி பகுதி 40 அதிகாரம்.
Verse 4.
4 வசனம்.
He says to the Lord, Lord, I am nothing.
யோபு 40 அதிகாரம் 4 வசனம். இதோ நான் நீசன் அல்லது ஒன்றுமில்லை.
I am a zero.
நான் ஒரு பூஜ்யம்.
So what was the degree that Job got at the end of his life?
ஆகவே யோபின் வாழ்க்கையின் முடிவிலே அவன் என்ன பட்டத்தை பெற்றுக்கொண்டான்?
Job zero.
யோபு என்ற பெயரை போட்டு அவன் கிடைத்த டிகிரி ஒரு சைபர் ஜீரோ.
How many of you want that degree?
எத்தனை பேருக்கு இந்த பட்டம் வேண்டும்?
I am zero.
நான் பூஜ்யம்.
See what is the Lord's purpose? It's at the end of the Lord's dealings.
யோபுனுடைய செயல் கர்த்தருடைய செயலின் முடிவை பார்த்தீர்களா?
This is the Christian life.
இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
Why did he become such a great man?
ஏன் எப்படி அவன் அவ்வளவு பெரிய ஒரு மனிதனாய் மாறினான்?
Because he submitted to all that God did to make him zero.
அவனை ஒரு பூஜ்யமாய் மாற்றும்படியாக தேவன் செய்த சகல கிரியைகளுக்கும் தன்னை அப்படியே விட்டு கொடுத்தான்.
How many of you elder brothers want to become zero?
எத்தனை மூப்பர்கள் பூஜ்யமாய் மாற விரும்புகிறீர்கள்?
In your church.
உங்களுடைய சபையிலே.
Today you are a big man, you are maybe 10,000 or 100,000, but how many of you are willing to become zero?
இன்றைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆள், 10,000 அல்லது 100,000 மதிப்பு இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் பூஜ்யமாய் மாற விரும்புகிறீர்கள்?
That is God's dealing.
அதான் தேவனுடைய செயல்.
You say, but it's taking a long time with me.
அது எனக்கு நிறைய நாட்கள் பிடிக்கிறது என்று சொல்லலாம்.
That is because you are 1 crore or something. It takes a long time to come to zero.
ஏற்கனவே 1 கோடியோ எவ்வளவோ இருந்தீர்கள். ஆகவே குறைந்து 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 பூஜ்யம் ஆவதற்கு எவ்வளவோ நாட்கள் ஆகிறது.
But don't give up.
ஆனால் விட்டுவிட வேண்டாம்.
Let God reduce you.
தேவன் உங்களை அப்படியே குறைக்கட்டும்.
He has to bring down that old building completely before he puts up a new building.
ஒரு புது கட்டடத்தை கட்டுவதற்கு முன்பதாக பழைய கட்டடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் இடித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
When you come to zero, then you will learn to walk humbly with your God.
அந்த பூஜ்யத்துக்கு நீங்கள் வரும்பொழுது தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்க கற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை.
You know, in the beginning of Job's life,
யோபின் வாழ்க்கையின் ஆரம்பத்தில்,
in the beginning of this book,
இந்த யோபு புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலே,
he was a very good man.
அவன் மிகுந்த நல்ல மனிதனாக இருந்தான்.
In fact, God said he's the best man in the whole world.
அந்த காலகட்டத்திலே இந்த முழு உலகத்திலேயும் இருந்த சிறந்த மனிதன் என்று தேவன் நற்சாட்சி கொடுத்தார்.
Can you imagine what certificate that is?
அது எவ்வளவு பெரிய ஒரு நற்சாட்சி தெரியுமா?
Supposing God said about you, you are the best man in the whole world.
முழு உலகத்திலேயும் நீதான் சிறந்தவன் என்று ஆண்டவர் ஒரு சான்றிதழ் கொடுத்தால்,
Can you get a better certificate than that?
அதை காட்டில ஒரு மேன்மையான சான்றிதழ் கிடைக்குமா?
God said that to the devil in Job 1:8.
யோபு 1 அதிகாரம் 8 வசனத்திலே கர்த்தர் சாத்தானை நோக்கி சொன்னார்,
No one like him in the whole earth.
முழு பூமியிலேயும் ஒருவனும் இவனை போல இல்லை.
Such a blameless upright man.
அப்படிப்பட்ட உத்தவனும் சன்மார்க்கனுமானவன்.
Always turning away from evil.
எப்பொழுதே பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன்.
Always fearing God.
தேவனுக்கு எப்பொழுதும் பயப்படுகிறவன்.
What a certificate.
என்ன ஒரு நற்சாட்சி!
பாருங்க, many many good qualities.
அநேக நல்ல குணாதிசயங்களை வைத்திருந்தான்.
I'll show you some of those good qualities.
அந்த நல்ல குணாதிசயங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Chapter 29.
29 அதிகாரம்.
Just listen and examine your life. You know, we have got so much more light than Job.
யோபை காட்டிலும் நாம் எவ்வளவு வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம். சற்று நேரம்
He never had a Bible.
யோபுக்கு வேதாகமம் இல்லை. அப்பொழுது
He never went for a conference.
யோபு கான்ஃபரன்ஸ் கூட்டத்துக்கு போகவில்லை.
He had no church.
சபை இல்லை.
No elder brother to guide him.
அவனை வழிநடத்த மூத்த சகோதரர் இல்லை.
He was a lonely man.
அவன் தன்னந்தனியனாய் இருந்தான்.
Because people were not God fearing around him.
அவனை சுற்றி உள்ள மக்கள் தேவனுக்கு பயப்படாதவர்களாய் இருந்தார்கள்.
He had 10 children.
அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள்.
And listen to this.
கவனித்து கேளுங்கள்.
He brought all the 10 children in a good way.
10 பிள்ளைகளையும் நல்ல விதத்திலே வளர்த்தான்.
And now listen to this.
இப்பொழுது கேளுங்கள்.
He had a very difficult wife.
அவனுக்கு ரொம்ப மோசமான ஒரு மனைவி.
Some people think if I have a difficult wife I cannot be a godly man.
சில பேர் நினைக்கிறதெல்லாம் எனக்கு மனைவி நல்ல மனைவி வாய்க்காவிட்டால் தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்றதே கஷ்டம்.
Take an example from Job.
யோபுவினிடத்திலிருந்து ஒரு உதாரணத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
Let me ask you a question. You think your wife is bad?
உங்க மனைவி தான் மோசம் நினைக்கிறீங்களா?
Let me ask you a question.
நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கட்டும்.
Has your wife ever told you go and commit suicide?
ஏய், போய் போய் தற்கொலையாச்சும் செஞ்சு கொள்ளு என்று சொல்லி உங்க மனைவி எப்பயாச்சும் உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா?
Anybody here whose wife had told you go and commit suicide?
போய் எங்கயாவது நான்று கொண்டு சாக கூடாதான்னு சொல்லி, நாக்க புடிங்கிட்டு சாக கூடாதான்னு சொல்லி ஏதாவது எப்பயாச்சும் மனைவி சொல்லிருக்காங்களா?
Do you know Job's wife told him?
யோபின் மனைவி சொல்லியிருக்கிறாள்.
I'll show you that. Job chapter 2.
யோபு 2 அதிகாரம் 4 உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Verse 9.
யோபு 2 அதிகாரம் 9 வசனம்.
His wife said to him, "Do you still fold hostility? Curse God and die."
அவன் மனைவி அவளை அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியா நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும்.
That means he was telling him to commit suicide. Otherwise, how can he give up his life?
எப்படி அவன் தன் ஜீவனை விட முடியும்? போய் தற்கொலை செய்து கொள் என்று சொல்கிறாள்.
Go and take a knife or a rope or something. Go and hang yourself.
போய் தூக்கை எடுத்து மாட்டிக்கோ, இல்லாட்டி கத்தி எடுத்து குத்திக்கோன்னு சொல்லி சொல்கிறாள்.
In spite of such a wife,
அப்படிப்பட்ட ஒரு மனைவி இருந்தும் கூட,
he was the best man on the earth.
பூமியிலே அவன் மிகவும் நல்லவனாய் இருந்தான்.
So from today onwards,
ஆகவே இன்றிலிருந்து,
Nobody should complain about their wife.
யாருமே தங்களை மனைவியை பார்த்து புறங்குற கூடாது, குறை சொல்ல கூடாது.
Whatever your wife may do,
மனைவி என்ன செய்தாலும் சரி,
you go and say at least she's better than Job's wife.
யோபுவின் மனைவியை காட்டிலும் என்னுடைய மனைவி பரவாயில்லை என்று சொல்லுங்கள்.
And he became a godly man.
அவன் தேவபக்தியுள்ள மனிதனாய் மாறினான்.
I can be a godly man.
நானும் தேவபக்தியுள்ள மனிதனாய் மாறணும்.
Don't complain about your husband.
புருஷனை குறித்து நீங்கள் குறை சொல்ல வேண்டாம்.
You may have a very bad husband.
உங்களுக்கு மிகவும் மோசமான கெட்ட புருஷன் இருக்கலாம்.
You can be a godly woman.
ஆனாலும் நீங்கள் தேவபக்தியுள்ள ஒரு.
See now Job how he lived.
யோபு எப்படி வாழ்ந்தான் பாருங்கள்.
Job 29.
யோபு 29 அதிகாரம்.
Verse 12.
12 வசனம்.
I delivered the poor who cried for help.
உதவிக்காய் முறையிடுகிற ஏழையை நான் விடுவித்தேன்.
I helped the orphan who had no helper.
உதவியற்ற திக்கற்ற அனாதை பிள்ளைகளை நான் ரட்சித்தேன், காப்பாற்றினேன்.
Verse 13 last part. I made the widow's heart sing for joy.
விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன் என்று 13 வசனம் கடைசி
பகுதி. என்ன
மனிதன் பாருங்கள்.
If he saw a blind man, verse 15, he would help the blind man to go to his house.
ஒரு குருடனை பார்த்து விட்டால் அந்த குருடன் தன் வீட்டுக்கு போவதற்கு வழி காட்டுவாராம்.
And listen to this.
இங்கே பாருங்கள்.
If he saw a lame man, he carried him to his house. Same word.
ஒரு சப்பானையை பார்த்தால் அதே வசனத்தை, சப்பானை தூக்கி கொண்டு போவானாம்.
Oh, he was such a rich man and he would help the blind and the lame.
இவ்வளவு பணக்கார ஒரு மனிதன், அவன் ரோட்ல இருக்கக்கூடிய குருடர்களுக்கும் சப்பானிகளுக்கும் உதவி
செய்கிறவனாயிருந்தான்.
அந்த கிராமத்திலேயே மிகவும் பணக்காரனாயிருந்தான்.
But he would humbly lead that blind man to his house.
அவன் தாழ்மையாய் இந்த குருடனை அவன் வீட்டுக்கு வழிநடத்தி செல்வான்.
Carry the lame man to his house.
சப்பானியை தூக்கி சுமந்து கொண்டு போனான்.
What a man.
என்ன மனிதன் பாருங்கள்.
And he spoke godly words, it says in verse 21, and people listened to him.
21ஆம் வசனத்திலே ஆலோசனை பகிர்ந்து கொண்டான், அதை ஜனங்கள் கேட்டார்கள்.
Chapter 31,
31ஆம் அதிகாரம்.
He never lusted with his eyes after a woman.
ஒரு காலம் தன்னுடைய கண்களினாலே இச்சிக்கவில்லை அவன்.
He says, I would turn my eyes away from pretty women so that I don't look at them.
அழகான ஸ்திரீகளை பார்க்கும்போது நான் என் கண்களை திருப்பிக் கொள்வேன் என்று சொல்கிறான்.
And you know, verse 9,
9வது வசனம்.
I didn't hang around my neighbor's house to look at his wife or anything like that.
என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்து பார்க்கவில்லை என்று சொல்கிறான். வேறொரு மனைவியை நான் பார்த்து மயங்கவில்லை.
He never tried to go visiting his neighbor because he had a good looking wife.
அவங்க பக்கத்து வீட்டுக்காரருடைய மனைவி கொஞ்சம் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிறதுனால அடிக்கடி அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் எல்லாம் போல.
What a man he was.
எவ்வளவு நல்ல மனிதன் பாருங்க.
You don't find Christians like that today.
இன்றைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை பார்ப்பது மிகவும் கஷ்டமா இருக்கு.
He was a very upright man.
அவன் மிகவும் நேர்மையான மனிதனாய் உத்தமனாய் இருந்தான்.
He had so many male servants, verse 13, and female servants, and he always gave them what they deserved.
அவனுக்கு எவ்வளவோ
salary and all that.
வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் இருந்தார்கள். அவர்களுக்கு நியாயத்தை நான் அசட்டி பண்ணவில்லை என்று சொன்னான். அவர்களுக்கு தகுந்த சம்பளத்தை கொடுத்தான்.
If they made a complaint, verse 13, he would settle it immediately.
அவர்களிடத்தில் வழக்காடும் பொழுது உடனே அதை சரி செய்தேன் என்று சொல்கிறான்.
Verse 19, if he saw anybody without clothes, he would give him clothes.
19வது வசனம், உடுப்பில்லாதவனுக்கு நான் உடனே உடுப்பை கொடுத்தேன்.
And if he saw his enemy, verse 29, suffering and dying, he would not be happy.
அவனுடைய சத்துரு ஆபத்திலே அகப்பட்டு அவன் மரிக்கும் பொழுது கூட அவன் கழிகூர்ந்ததில்லை.
If some evil fell upon his enemy, verse 29, he did not rejoice.
தன்னுடைய சத்துருவின் மீது ஒரு தீமை வரும் பொழுது அவன் குதூகலிக்கவில்லை.
If a stranger came to the village,
அந்த கிராமத்துக்கு முன்பின் தெரியாத ஒரு அந்நியன் வந்தால்,
verse 32,
32ஆம் வசனம்,
he would say, come and stay in my house.
என் வீட்டில் வந்து தங்கிக்கொள்ளுங்கள்.
In my tent.
என்னுடைய கூடாரத்திலே வந்து தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வாராம்.
I tell you, there are not many Christians like that.
இதுபோல அநேக கிறிஸ்தவர்கள் இல்லை என்று நான் சொல்றேன்.
But with all these good qualities,
இந்த எல்லா நல்ல குணாதிசயங்களையும் வைத்தவன்,
much better than all of us,
நம்மிலே அநேகரை காட்டிலும் மேன்மையானவன்,
he had one big sin.
அவனிடத்தில் ஒரு பெரிய பாவம் இருந்தது.
One big failure.
ஒரு பெரிய வீழ்ச்சி காணப்பட்டது.
You know what that was?
அது என்ன தெரியுமா?
He was proud of his holiness.
தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து பெருமையுள்ளவனாய் இருந்தான்.
You can see that in these chapters.
இந்த அதிகாரங்களிலே நீங்கள் வாசிக்கலாம்.
See what I have done.
நான் என்ன செய்தேன் பாருங்கள்.
I've done this.
நான் இதை செய்தேன்.
I've done this.
இதை செய்தேன்.
I've done this.
இதை செய்தேன்.
This.
இதை.
This.
இதை செய்தேன்.
This. Oh, I've done so many things.
எவ்வளவு நல்ல காரியங்களை நான் செய்திருக்கிறேன்.
All were good things.
எல்லாமே நல்ல காரியங்கள் தான்.
But he had this big sin of spiritual pride which he did not even know.
அவன் தானாக பெரிய ஆவிக்குரிய பெருமை அவனிடத்தில் இருந்தது. அது அவனுக்கு தெரியாமலே இருந்தது.
You also may be like that.
நீங்களும் அப்படி இருக்கலாம்.
Maybe you have been a believer 20 30 years.
20 30 வருஷங்களாக விசுவாசியா இருந்திருக்கிறீர்கள்
சொல்லலாம். Look over your life.
வாழ்க்கையை பின்னிட்டு திரும்பி பார்க்கிறீர்கள்.
See, I have done this for God.
நான் தேவனுக்கு இதை செய்தேன். இதை செய்தேன்.
I brought up my children.
என் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறேன்.
My home.
குடும்பத்தை கட்டியிருக்கிறேன்.
Served God.
தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கிறேன்.
Been a blessing to so many people.
அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன்.
And you go through the list.
இப்படி அந்த அட்டவணையை திரும்பவும் திரும்பவும் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்.
And the more you think about it,
அதை குறித்து அதிகமாக என்ன என்ன,
the more it proves you are not a zero.
இன்னுமாய் நீங்கள் பூஜ்யமாக மாறவில்லை என்பதை தான் இது நிரூபிக்கிறது.
Because you are meditating on what you have done for God.
நீங்கள் தேவனுக்கென்று செய்த காரியங்களை நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
You can't walk humbly with God then.
நீங்கள் அப்படியானால் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்க முடியாது.
That was Job's problem.
இதுதான் யோபினுடைய பிரச்சனை.
And God was determined to give Job this degree of zero.
யோபுக்கு எப்படியாவது இந்த பூஜ்யம் என்ற பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் உறுதியாக தீர்மானித்திருந்தார்.
And how did he give Job the degree of zero?
யோபுக்கு இந்த பூஜ்யம் என்ற பட்டத்தை எப்படி கொடுத்தார்?
First of all, he took away all his children.
முதலாவது அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டார்.
So zero children.
பூஜ்யம்
children.
பிள்ளைகள்.
Zero camels, zero donkeys. He took away everything.
இப்போது அவனுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பூஜ்யமாகி விட்டது. அவனுக்கு இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் பூஜ்யமாகி விட்டது. கழுதைகள் பூஜ்யமாகி விட்டது.
And his own, the most difficult was his own righteousness.
மிகவும் கடினமான காரியம் என்னவென்றால் அவனுடைய சொந்த நிதி, சுய நிதி.
How to bring that to zero, that is very difficult.
அந்த நிதியை எப்படி பூஜ்யமாய் மாற்றுவது, அதுதான் கடினமான காரியம்.
To remove the camels and the donkeys is easy.
ஒட்டகத்தையும் கழுதைகளையும் நீக்கி விடுவது எளிது.
But to remove the righteousness,
நீதியை நீக்கி
விடுவது,
நீக்குவது
வெரி டிஃபிகல்ட்,
மிக மிக கஷ்டம்.
But God was determined.
ஆனால் தேவன் உறுதியாய் தீர்மானமானார்.
I love Job so much.
நான் யோபை அதிகமாக நேசிக்கிறேன்.
I'm going to make him a zero.
அவனை நான் பூஜ்யமாய் மாற்ற போகிறேன்.
And I'm going to whatever trial I take him through, I'm determined to make him a zero.
எந்த உபத்திரவங்களுக்குள்ளாக அவனை எடுத்து சென்றாலும் அவனை எப்படியாவது பூஜ்யமாக்கி விடுவேன் என்று சொல்றார்.
Praise God, one day he got the degree.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாளிலே அவனுக்கு அந்த பட்டம் கிடைத்து
விட்டது. He became zero.
அவன் பூஜ்யமாய் மாறினான்.
Then what did God do?
பிறகு தேவன் என்ன செய்தார்?
It says in verse chapter 42 verse 10.
42வது அதிகாரம் 10வது வசனம் பார்க்கிறோம்.
God gave him double of what he had in the beginning.
யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரண்டத்தனையாய் கொடுத்தார்.
Do you know when God makes you a zero?
தேவன் உங்களை பூஜ்யமாய் மாற்றும் பொழுது,
he can bless you with double of what you had before.
இதற்கு முன்பாக உங்களுக்கு இருந்த காரியங்களை விட இரண்டத்தனையாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்.
Like Elisha, you can get a double anointing.
எலிசாவை போல இரண்டு மடங்கு உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்க முடியும்.
You have not experienced anything so far.
இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றையுமே அனுபவிக்கவில்லை.
You can experience a double anointing.
நீங்கள் இரட்டிப்பான அபிஷேகத்தை அனுபவிக்க முடியும்.
Double blessing.
இரட்டிப்பான ஆசீர்வாதம்.
If God can make you a zero.
தேவன் மட்டும் உங்களை பூஜ்யமாய் மாற்றி விட்டால்,
are you willing to let God make you a zero?
தேவன் உங்களை பூஜ்யமாய் மாற்றுவதற்கு அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களா?
I want to do that.
நான் இதை செய்ய விரும்புகிறேன்.
I understood this truth many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சத்தியத்தை நான் விளங்கிக் கொண்டேன்.
And my great longing after I understood this truth.
இந்த சத்தியத்தை விளங்கிக் கொண்ட பிறகு என்னுடைய பெரிய ஆவல் எல்லாம்
not only to become zero but always remain a zero.
ஒரு பூஜ்யமாய் மாறுவது மட்டுமல்ல பூஜ்யமாகவே நிலைத்திருப்பது.
I don't know whether you have seen that secret this morning.
இந்த ரகசியத்தை இந்த காலைவேளையிலே பார்த்தீர்களா என்று எனக்கு தெரியாது.
You may have understood it in your head and forget it next week.
நீங்கள் மூளைய அறிவிலே நீங்கள் இதை புரிந்திருக்கலாம், அடுத்த வாரம் மறந்து விடலாம்.
If this truth grips you,
ஆனால் இந்த சத்தியமானது உங்களை பற்றி பிடித்துக் கொண்டால்,
that you don't escape from that grip.
அந்த பிடியிலிருந்து நீங்கள் ஒரு காலம் தப்பிச் செல்ல வேண்டாம்.
Lord, everything you allow in my life is to make me zero.
நீர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் என்னை பூஜ்யமாய் மாற்றும்.
All the insults,
எனக்கு வரக்கூடிய நிந்தனைகள்,
all the false accusations people are making against me,
எனக்கு விரோதமாக ஜனங்கள் செய்கிற எல்லா விதமான பொய் குற்றச்சாட்டுகள்,
all the court cases put against me,
எனக்கு விரோதமாக வரக்கூடிய வழக்கு மன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள்,
all the financial difficulties,
எனக்கு வரக்கூடிய பண கஷ்டங்கள்,
all the trials in my home,
என் குடும்பத்தில் ஏற்படுகிற சோதனைகள்,
all the trouble my relatives give me,
எனக்கு என்னுடைய உறவினர்கள் கொடுக்கக்கூடிய பிரச்சனை,
thank you lord,
ஆண்டவரே நன்றி,
thank you for this, thank you for this,
ஆண்டவரே இதற்கு நன்றி, இதற்கு நன்றி, இதற்கு நன்றி,
all of them is to make me a zero.
இவைகள் எல்லாம் என்னை பூஜ்யமாய் மாற்றுவதற்காக தான்,
to keep me a zero,
என்னை பூஜ்யத்திலே வைத்திருப்பதற்காக.
See how God kept Paul as a zero.
பவுலை எப்படி பூஜ்யமாய் வைத்திருந்தார் என்று பாருங்கள்.
2 Corinthians 11.
இருந்தேன் 24 மணி நேரம் கடலிலே மிதந்து கொண்டிருந்தேன்.
Many dangers from rivers, from countrymen, from robbers, Gentiles.
ஆறுகளால் வந்த மோசம், கள்ளரால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசம்.
27 labor and hardship, sleepless nights.
அந்நிய ஜனங்களால் வந்த மோசம். 27 வசனம், பிரயாசம், வருத்தம், கண்விழிப்புகள், பசி,
hunger, thirst without food,
பசி, தாகம், உபவாசம், குளிர்,
cold and shivering,
குளிர், நடுக்கம்.
And on top of all these things, the most difficult of all,
எல்லாவற்றுக்கும் மேலாக மிகுந்த கஷ்டமான காரியம்,
the burden and the pressure that comes from the problems in all the churches I have,
எனக்கு இருக்கக்கூடிய எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை.
That is how God kept Paul as a zero.
இப்படித்தான் தேவன் பவுலை பூஜ்யமாக வைத்திருந்தார்.
He could not keep him as a zero by making him sit in a palace.
அவனை ஒரு அரண்மனையில் உட்கார வைத்து பூஜ்யமாக மாற்ற முடியவில்லை.
Do you want God to make you a zero?
உங்களை தேவன் பூஜ்யமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
He will bless you double after that.
அதற்கு பிறகு இரட்டிப்பாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.
This is what your desire must be.
இதுதான் உங்களுடைய வாஞ்சையா இருக்க வேண்டும்.
I want to be a nobody.
ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டும்.
In my own eyes a nobody.
என்னுடைய சொந்த கண்களிலே நான் ஒன்றுமில்லை.
In the eyes of others a nobody.
மற்றவருடைய கண்களிலே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே.
When people think of me they must think he is nobody.
ஜனங்கள் என்னை பற்றி எண்ணும் பொழுது அவன் யார், அவன் ஒன்றுமில்லை என்று எண்ண வேண்டும்.
Good.
நல்லது.
Are you willing for that?
அதற்கு நீங்கள் விருப்பமுள்ளவர்களா இருக்கிறீர்களா?
When people think of you, they say, ah, he's a nobody.
ஜனங்கள் உங்களை பத்தி எண்ணும்பொழுது அவனா அவன் யார் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கணும்.
That's the best place to be.
அதுதான் இருப்பதற்கு சிறந்த ஒரு இடம்.
Don't desire position and honor.
ஸ்தானத்தையும் கணத்தையும் விருப்பப்பட வேண்டாம்.
God will bless you double.
தேவன் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார்.
Then you will learn what it is to walk humbly with God.
அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள்.
Heavenly Father.
நாம் தலைகளை வணங்கி ஜெபிப்போம். பரலோக பிதாவே,
search our hearts.
உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாரும்.
Show us the pride we have in our holiness.
உங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து எங்களுக்கு இருக்கிற பெருமையை ஆண்டவரே எங்களுக்கு காண்பியும்.
Humble us like you humbled Job.
யோபுவை தாழ்த்தினது போல எங்களை தாழ்த்தி விடும்.
Help us to see that we are nobodies.
நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும்.
To remain nobodies all our life.
வாழ்க்கை முழுவதுமாய் ஒன்றுமில்லை என்ற நிலையிலே இருக்கட்டும்.
Pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.